நேசிக்கிறேன் ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த கிறிஸ்மஸ் தினத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சுவாமி, நீர் இந்த உலகத்தில் மானிடனாய் பிறந்து எல்லா ஜனத்தின் வாழ்விலும் நீர் உண்டாக்கின உன்னதமான மீட்பிற்காக ஸ்தோத்திரம். சுவாமி, உம்முடைய பிறப்பின் இந்த மகிழ்ச்சியான நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்களோடு கூட நீர் பேசும்படியே நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களில் கிரியை செய்யட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கிறிஸ்மஸ் தினத்தின் வாழ்த்துதலும் ஆசீர்வாதமும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிரப்புவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்மஸ் என்று சொன்ன உடனே ஒவ்வொரு கிறிஸ்தவ மனிதனுடைய வாழ்விலும் ஒரு புதிய மகிழ்ச்சி உண்டாகும். ஏன் என்று சொன்னால், கிறிஸ்மஸ் இல்லை என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் இவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அகில உலகத்தில் அண்ட சராசரங்களில் வாழும் அனைவர் வாழ்விலும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கியது. உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் பிறந்தார்கள், எத்தனையோ மகான்கள் வந்தார்கள், எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் எத்தனையோ கருத்துக்களை சொல்லி சென்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துவுடைய வருகை தனி மனித வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை கிறிஸ்மஸ் என்று சொன்னவுடனே நம்ம அநேக காரியங்களை சிந்திக்கலாம். நம்முடைய மனதில் தோன்றுகிற எண்ணங்கள் ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா, அல்லது ஒரு கிறிஸ்மஸ் நட்சத்திரம், அல்லது ஒரு கிறிஸ்மஸ் அலங்கரிப்பு, அல்லது ஒரு புதிய ஆடை, அல்லது பல கிறிஸ்மஸ் பாடல்கள். ஆனால் இவைகள் எல்லாம் ஒரு வெளியரங்கமான ஒரு கிறிஸ்மஸினுடைய அடையாளங்களா இருந்தாலும், ஒரு மனிதனுடைய உள்ளான வாழ்க்கையில் கிறிஸ்மஸ் என்பது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறது. எப்பொழுது கிறிஸ்து நம்மில் உருவாகும் பொழுது, கிறிஸ்துவானவர் நம்மில் அவதரிக்கும் பொழுது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறது? யோவான் முதலாவது அதிகாரம் 14வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. யோவான் ஜான் சாப்டர் 1:14 says like this. Someone can read. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருக்குரிய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. பிரியமானவர்களே, கிறிஸ்மஸ் என்று சொன்னால் வார்த்தையானது மாம்சமாக மாறியது. எனவேதான் இன்றைய நம்முடைய சிந்தனை கிறிஸ்துவினுடைய பிறப்பு மாற்றத்தின் ஆரம்பம். The birth of Jesus, it's a turn, it's a real changing life of an individual. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில, அல்லது ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையில, ஒரு சமுதாயத்தின் வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்குவதுதான் கிறிஸ்துவினுடைய பிறப்பு. நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், கிறிஸ்துவை அறிவதற்கு முன் இருந்த வாழ்க்கை ஒன்று, கிறிஸ்துவை அறிந்ததினால் ஏற்பட்ட மாற்றங்கள் ஒன்று. நம்முடைய சொந்த ஊர்களில கடவுளை அறியாத காலத்தில நம்முடைய மற்பிதாக்கள் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு தெரியும். கிறிஸ்துவை அறிந்த பிறகு அவர்களுக்குள் ஏற்பட்ட மாற்றங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஏன் அந்த மாற்றம்? ஒரே ஒரு காரியம்தான், வார்த்தையானது மாம்சமாக மாறி நமக்குள்ளாக வாசம் செய்ய ஆரம்பித்தார். ஒருவேளை நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற ஆண்டவர் எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு நம்மை நடத்துகிற தேவன் அல்ல, எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு நமக்கு அறிவுரை கொடுக்கிற தேவன் அல்ல, நமக்குள்ளாக வாசம் செய்ய ஆரம்பித்தார். அதைதான் இங்கு யோவான் மிக தெளிவாக எழுதுகிறார். அந்த வார்த்தை மாம்சமாக மாறி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தனி மனித வாழ்க்கையில மாற்றம் அவசியம். நம்ம பல நேரங்களில நம்ம நினைக்கிறோம், நான் இருக்கிற வண்ணமாகவே இருந்தால் எப்படி இருக்கும் என்று சொல்லி, ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளாக ஒரு மாற்றம் வருகிறது. அறிவியல் உலகம் சொல்கிறது, மனிதன் பரிணாமம் அடைகிறான், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறான். எல்லாவற்றிலும் மாற்றத்தை காண்கிற நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மாற்றம் அவசியமாய் இருக்கிறது. அது கிறிஸ்துவின் மூலமாக வருகிறது. இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனும் 100% பரிசுத்தமாக வாழ முடியாது, அல்லது பிறப்பினால் எவனுமே யாருமே பரிசுத்தமாக இல்லை. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்கிறது, நாம் பாவத்தில் பிறக்கின்றோம். இந்த பாவத்தில் பிறந்ததினாலே மனித வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் அவசியமாக இருக்கிறது. அந்த மாற்றத்தை உண்டாக்குவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தில் வந்தார். ஒருவேளை அந்த மாற்றம் நமக்குள் ஏற்படவில்லை என்று சொன்னால், ஒரு கிறிஸ்மஸ் என்பது ஒரு சடங்காச்சாரம், இன்னொரு ஒரு சடங்கு அல்லது ஒரு பாரம்பரியமான ஒரு காரியம் என்று சொல்லலாம். ஆனால் உண்மையான கிறிஸ்துவின் பிறப்பு நமக்குள் மாற்றத்தை உண்டாக்கும் பொழுது அது சடங்காச்சாரம் அல்ல, மாறாக நம்முடைய வாழ்வினுடைய ஆசீர்வாதம். ஒருவேளை இந்த நாளில கிறிஸ்து பிறந்ததினால் எப்படிப்பட்ட மாற்றங்கள் உருவானது, அந்த மாற்றத்தை நான் பெற்றிருக்கிறேனா, அந்த மாற்றத்தை நாம் அனுபவிக்கின்றோமா என்பதை தான் நாம் இந்த ஆண்டில் சிந்திக்க போகிறோம். ஒருவேளை எத்தனையோ பிறப்பின் செய்தியை நம்ம கேட்டிருக்கலாம், எத்தனையோ கிறிஸ்து கிறிஸ்துமஸ் ஆராதனைகளில் நாம் கலந்திருக்கலாம். இந்த ஆண்டிலே நம்முடைய சிந்தனை என்னவென்று சொன்னால், கிறிஸ்து பிறப்பினால் ஏற்பட்ட மாற்றங்களை நான் அனுபவிக்கிறேனா. முதல் மாற்றம் கிறிஸ்து பிறந்ததினால் என்ன ஆனது என்று சொன்னால், லூக்காவினுடைய முதல் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அங்கே இயேசு பிறப்பின் செய்தி முதலாவது யாருக்கு அறிவிக்கப்பட்டது என்று சொன்னால், மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த இரவு நேரத்தில் மேய்ப்பர்கள் எல்லாம் மந்தையை காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தேவ தூதன் அவர்களுக்கு செய்தி கொடுக்கிறான். வாசியுங்கள், லூக்கா முதல் அதிகாரம் 8-9 லூக்கா 2:8. அப்பொழுது அந்த நாட்டின் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தன் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்துடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்துடைய மகிமை அவர்களை பிரகாசித்தது. போது பிரியமானவர்களே, தேவ தூதன் வந்து முதலாவது செய்தியை சொல்லுகிறான். யாருக்கு என்று சொன்னால், மேய்ப்பர்களுக்கு. முதல் மாற்றம் எங்கே உருவானது என்று சொன்னால், சரீர பிரகாரமான மாற்றம் கிறிஸ்துவின் பிறப்பால் உலகத்தில் உண்டானது. The first change happened, physical change, when Jesus came to the world. கிறிஸ்து பிறந்த பொழுது சரீர பிரகாரமான ஒரு மாற்றம் உண்டானது. நாம் வாழும் சமுதாயத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். நாம் வாழும் சமுதாயம் எப்படி இருக்குது என்று சொன்னால், பலவாறு பிரிந்து கிடக்கிறது. எப்படிப்பட்ட பிரிவுகள், மதத்தின் அடிப்படையில் பிரிவுகள், பிறப்பின் அடிப்படையில் பிரிவுகள், செல்வந்தன், ஏழை, எளியவன், படித்தவன் என்று பல வகைகளில் இன்றைக்கு சமுதாயம் பிரிந்திருக்கிறது. இந்த சமுதாயத்தினுடைய பிரிவை யாருமே என்ன செய்ய முடியாது, ஒன்றாக்க முடியாது. ஒருவேளை சிலர் நினைக்கிறார்கள், மேலை நாடுகள் எல்லாம் வசதிகள் வரும்போது எல்லாம் ஒன்றிணைக்கப்படும் என்று சொல்லி. எவ்வளவுதான் வசதி வந்தாலும் சரி, ஒரு மனிதன் உயர்ந்தாலும் சரி, மனிதன் பிரிந்தே கிடக்கிறான். ஆனால் கிறிஸ்து பிறந்த பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், முதலாவது சரீர பிரகாரமான மாற்றம். இந்த மேய்ப்பர்கள் யார்? இந்த மேய்ப்பர்களுக்கு அந்த நாட்டில இருந்த அந்தஸ்து என்ன என்று கேட்டால், மேய்ப்பர்களை யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் சாட்சி மன்றத்திலே அல்லது நீதிமன்றத்திலே அவர்களுடைய வார்த்தை யாரும் கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் நாடோடிகள், ஒவ்வொரு ஊர் ஊராக செல்லுகின்ற மக்கள். அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான இடம் இல்லை, ஒரு நிரந்தரமான வாழ்க்கை சூழ்நிலை இல்லை, நிரந்தரமான குடியிருப்பு இல்லை, அவர்களுக்கு குடியுரிமை இல்லை. எனவே இவர்களை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர்கள், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த மக்கள், எல்லாரும் தூங்குவார்கள், இவர்கள் விழித்து கிடக்கணும், இரவு முழுவதும் காத்து கிடப்பார்கள். ஒருவேளை இப்படிப்பட்ட மக்களை தான் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, பயப்படாதிருங்கள், உங்களுக்காக இரட்சகர் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த இரவில் என்ன செய்தார்கள் தெரியுமா? இயேசுவின் செய்தியை கேட்டார்கள். இயேசு பிறப்பின் செய்தி அவர்களுக்கு வந்தது. அந்த இரவில் அவர்கள் சென்று இயேசுவை சந்தித்தார்கள், இயேசுவை கண்டு பணிந்தார்கள், இயேசுவை அவர்கள் என்ன செய்தார்கள், ஆராதித்தார்கள். அவர்கள் வாழ்க்கை மாறியது. என்ன செய்தார்கள் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, லூக்கா 2வது அதிகாரத்தில் அங்கே 16-17 வசனங்கள். அடுத்த வசனம், மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். யார் ஆச்சரியப்பட்டார்கள்? சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கிற மக்கள், வாழ்க்கையை ஸ்திரமாக நடத்தி கொண்டிருக்கிற மக்கள், எந்த மேய்ப்பர்களை, எந்த மக்களை தள்ளி வைத்திருந்தார்களோ அவர்கள் வார்த்தையை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? இப்போ அந்த மேய்ப்பர்கள் சாதாரண மேய்ப்பர்கள் அல்ல, கிறிஸ்துவை சுமந்து செல்லுகிற மேய்ப்பர்கள், கிறிஸ்துவை தங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட மேய்ப்பர்கள். ஏனென்று சொன்னால் அந்த வசனம் சொல்கிறது, அவர்கள் இயேசுவை கண்டவுடன் தங்களுக்கு சொல்லப்பட்டது எல்லாம் நிறைவேற கண்டார்கள், மகிழ்ச்சியினால் நிரப்பப்பட்டார்கள். இப்பொழுது எந்த சமுதாயத்தில் அவர்கள் வெறுக்கப்பட்டார்களோ, எந்த சமுதாயத்தில் அவர்கள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டார்களோ, அதே சமுதாயத்தில் அவர்கள் வார்த்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏன் தெரியுமா? அவர்களுக்குள்ளாக சரீர பிரகாரமான மாற்றத்தை இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு கொண்டு வந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு பெரிய சரீர பிரகாரமான மாற்றம் காரணம் என்ன? கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிறக்கும் பொழுது நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், யோவான் 4வது அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரீ இயேசுவோடு கூட பேசுகிறாள். இயேசு அவளிடத்தில் ஒரு சில காரியங்களை சொல்லுகிறாள். அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். நேர ஊருக்குள்ள போனா எல்லாரிடத்திலும் சொன்னா, நான் மேசியாவை கண்டேன். அவ்வளவுதான். அந்த சமாரிய ஸ்திரீ தெரியும், அவளும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்தவள். ஆனால் இயேசுவை சுமந்து கொண்டு சென்றாள். அங்கே அவளை வெறுத்தவர்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாறினார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து பிறப்பின் இந்த 2014வது ஆண்டில் கிறிஸ்துவை நீங்களும் நானும் சுமந்து கொண்டு உலகத்திற்குள் நடக்கும் பொழுது நமக்குள்ளாக இருக்கிற பிரிவினைகள் மாறிவிடும். இன்றைக்கு ஏன் தேசத்திற்கு தேசம் கலவரம், ஏன் குடும்பத்திற்கு குடும்பம் ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லை என்று சொன்னால், இன்னும் கிறிஸ்துவினுடைய, கிறிஸ்துவானவர் உலகத்தில் கொண்டு வந்த உன்னதமான மாற்றத்தை நீங்களும் நானும் அனுபவிக்க தவறிவிடுகிறோம். ஆனால் கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கிறிஸ்துவானவர் முதலாவது நமக்கு தருகிற முதல் காரியம், சரீர பிரகாரமாக இருக்கிற வேற்றுமைகள் எல்லாம் அகற்றப்பட்டு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு சென்றவர்கள் ஒன்றிணைக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக கிறிஸ்து பிறப்பில் ஏற்பட்ட மாற்றம் என்னவென்று கேட்டால், மனநிலையில் மாற்றம். There was a change in the mind. கிறிஸ்து பிறப்பானது சரீர பிரகாரமான மாற்றத்தை மாத்திரமல்ல, மனதளவில் மாற்றத்தை உண்டாக்கியது. நாம் பார்க்கிறோம், இயேசு பிறந்த பொழுது இயேசுவை பணிந்து கொள்ள அங்கே தூர இடத்திலிருந்து சாஸ்திரிகள் வருகிறார்கள். அந்த சாஸ்திரிகள் வந்து என்ன செய்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை அவர்கள் பார்க்க வருகிறார்கள். மத்தேயு 2வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசியுங்கள். மாணவர்களே, இரண்டாவது ஒரு கூட்டம் மக்கள் இயேசுவை பார்க்க வந்தார்கள். அவர்கள் தான் ஞானிகள், there were wise people. உண்மையாகவே அவர்கள் இயேசுவை நீண்ட நாட்களாக தேடி இயேசுவை கண்டுபிடிக்கிறார்கள். இங்க நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், சந்தித்த ஞானிகளுடைய மனநிலை மாற்றம் அடைந்தது. வந்த வண்ணமாக அவர்கள் திரும்பி போகவில்லை. ஒருவேளை இந்த உலகத்தில் தேவன் படைத்த எல்லா படைப்புகளிலும் மனித படைப்பு வித்தியாசமானது. மனிதன் மாத்திரம்தான் சிந்தித்து செயல்படக்கூடியவன். உலகத்தில் எல்லா மிருகங்களும் எல்லா ஜீவராசிகளும் சிந்திக்கக்கூடிய திறன் அற்றவர்கள். ஆனால் மனிதனோ சிந்தித்து செயல்படக்கூடியவன். இது பாருங்க, இந்த சிந்தனையில ஒரு மாற்றம் அவசியமா இருக்குது. இன்னைக்கு மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஒன்று மனிதனை பாவத்திற்கு நேராக இழுத்துச் செல்கிற சிந்தனைகள், கொடிய சிந்தனைகள், இச்சை பொறாமை, மனிதனை அடிக்கின்ற சிந்தனைகள் மனிதனுடைய மனதில் எப்பொழுதும் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மனிதன் தன்னை தானே உயர்த்தி கொள்ளக்கூடிய சிந்தனைகள், நான் தான் உலகத்தில் எல்லாம், என்னை மீறினவர் ஒருவருமே இல்லை என்கிற ஒரு நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இயேசு பிறப்பின் செய்தியை வானத்தின் நட்சத்திரத்தினுடைய அடையாளத்தை கண்டு ஞானிகள் இயேசுவை தேடி வந்தார்கள். வந்தவர்கள் என்ன செய்தார்கள் பாருங்க, நேரம் எங்க போகிறார்கள், ராஜாவின் அரண்மனையிலே போய் இயேசுவை தேடுகிறார்கள். இயேசு அங்கு இல்லை. அவர்கள் திரும்பவும் அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து போகிறார்கள். கடைசியாக அவர்கள் எங்கே போனார்கள் பாருங்க, 11வது வசனம், மத்தேயு 2:11. அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் தன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பாருங்க பிரியமானவர்களே, ஞானிகள் யார் என்று சொன்னால், ஒன்று ஒரு நல்ல உயர் மனநிலை உடையவர்கள், வான சாஸ்திரம் தெரிந்தவர்கள், காலத்தை கணிக்கிறவர்கள், எல்லாராலும் மதிக்கப்பட்ட மக்கள். இவர்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள். ராஜாவை கண்டு சாஷ்டாங்கமாய் விழவில்லை. ஏரோதினுடைய வீட்டிற்கு வந்து நிற்கிறார்கள். ஏரோதை பார்த்தவுடன் சாஷ்டாங்கமாய் விழாதவர்கள் கிறிஸ்து பிறந்த பொழுது அங்கே சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள். பாருங்க, எவ்வளவுதான் ஒரு மனிதன் உயர்ந்தவனாக தன்னை நினைத்தாலும் கிறிஸ்துவை சந்தித்தவுடன் தனக்குள்ளாக ஒரு மாற்றத்தை அடைகிறான். ஒருவேளை அப்படி ஒரு மாற்றம் ஏற்படவில்லை என்று சொன்னால், இன்னும் அவன் உண்மையான கிறிஸ்துவை சந்திக்கவில்லை. இந்த மேய்ப்பர்கள் பாருங்க, மேய்ப்பர்கள் ஒரு பக்கம் மாற்றம் அடைந்தார்கள், இவர்கள் ஞானிகள் சாஷ்டாங்கமாய் விழுகிறார்கள். சாதாரணமா யாருடைய வார்த்தையையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சாதாரணமாக இந்த ஞானிகளை யாரும் ஏமாற்ற முடியாது. இவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுகிறார்கள். அதுலயே இன்னொரு நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, விழுந்தவர்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய அந்த குழந்தையை பார்த்தவுடன் அவருடைய சமூகத்திலே உச்சிதங்களை எல்லாம் படைக்கிறார்கள். படைத்தவுடன் அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன வருகிறது பாருங்க, 12வது வசனம், பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று வேறுபடியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் காரியம் கிறிஸ்துவை கண்டவுடன் அவருடைய மனநிலையில் மாற்றம் அடைகிறது. அவருடைய சமூகத்திலே சாஷ்டாங்கமாய் விழுகிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு தேவ தூதனால் சொல்லப்பட்ட வார்த்தையை கேட்டு திரும்பி போகிறார்கள். வேறு வழியாக தன்னுடைய சொந்த ஊருக்கு போவதற்கு தாங்களாக திட்டமிடவில்லை, தேவன் சொன்ன வழியாக திரும்பி போனார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப யாராவது ஒருவர் நம்ம இடத்துல வந்து உங்க வீட்டுக்கு போகிற வழியை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்ம என்ன சொல்லுவோம், என் வீட்டுக்கு போற வழி எனக்கு நன்றாக தெரியும், நான் எத்தனை முறை என் வீட்டிற்கு போயிருக்கிறேன். ஆனால் இந்த ஞானிகள் தேவதூதன் வந்து சொன்னவுடன் கிறிஸ்துவை கண்ட மாத்திரத்தில் தங்களுடைய சொந்த வீட்டிற்கு திரும்பி போனார்கள். வந்த வழியாக அல்ல, வேறு வழியாக. இது எதை காண்பிக்கிறது, ஒரு மனிதன் கிறிஸ்துவை சந்திக்கும் பொழுது அவன் அதே மனிதனாக இருப்பதில்லை, அவன் சிந்தை மாறுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 2014 ஆண்டின் கிறிஸ்துமஸ் நாளை காண்கிற நீங்களும் நானும் கிறிஸ்துவை கண்டது உண்மை என்று சொன்னால் நம்முடைய சிந்தனையில் மாற்றம் அடைந்திருக்க வேண்டும். சிந்தனையில் மாற்றம் அடையவில்லை என்று சொன்னால் நம்முடைய கிறிஸ்துமஸ் என்பது ஒரு சடங்கு தான், அது உண்மையான கிறிஸ்துவின் பிறப்பு அல்ல. இந்த ஞானிகள் சிந்தை மாறினவர்களாய் தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பி போனார்கள். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், என் சிந்தனை மாறிவிட்டால் நான் எப்படி இருப்பேன், நான் இருக்கிற வண்ணமாக இருப்பேன், ஆனால் என் சிந்தை என்னுடைய என்னை அல்ல கிறிஸ்துவை உயர்த்துகிறதாக மாறும். அதனால்தான் பவுல் சொல்லுவாரு, கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. நான் என்னையே என்ன செய்கிறேன், தாழ்த்தி கொள்கிறேன். எதற்காக, கிறிஸ்துவானவர் எல்லாவற்றிலும் உயர்த்தப்படும்படி. பாருங்க அருமையான பவுல் கூறும்போது பிலிப்பியர் 3:11 பிலிப்பியர் 3:11 எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன், குப்பை என்று எண்ணுகிறேன். இதை சொல்றது யார் தெரியுமா, பெரிய ஞானி. ஏன் என்று சொன்னால் கிறிஸ்துவை கண்டவுடன் மாற்றம் அடைந்த பவுலடியார். இன்றும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவை நாம் சந்திக்கும் பொழுது நம்முடைய சிந்தனை மாறுகிறது. சிந்தனை மாறவில்லை என்று சொன்னால் கிறிஸ்துவை சந்திக்கவில்லை. நிறைவாக கிறிஸ்து பிறப்பினால் ஏற்பட்ட மாற்றம் என்ன பார்த்தீங்கன்னா, 3வது காரியம் ஆத்மாவில் மாற்றம். தேர் இஸ் எ சேஞ்ச் இன் த சோல். மனிதனை தேவன் எப்படி படைத்தார், ஆவி ஆத்மா சரீரத்தில் மனிதனை படைத்தார். மனிதனுக்குள் 3 தன்மையும் உண்டு. இப்ப 3வது மாற்றம் எங்கே உருவாகிறது, ஆத்மாவில. தேவன் தம்முடைய சாயலில் படைத்தார், ஜீவ சுவாசத்தை மனிதனுக்குள் ஊதினார். மனிதன் தேவன் தந்த விலையேற பெற்ற பொக்கிஷமான ஆத்மாவை பெற்றுக் கொண்டான். இப்ப மனிதன் பாவம் செய்தான், பாவம் செய்தவுடன் ஆத்மா மரணத்திற்கு நேராய் திரும்பியது. எனவேதான் பிரியமானவர்களே, இப்ப பாவத்தில இருந்து இந்த ஆத்மா பரிசுத்தம் அடைவதற்கு கிறிஸ்துவானவர் உலகத்தில் அவதரித்தார். ஆண்டவர் இந்த உலகத்துல எதை கொண்டு வந்தார், நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த உலகத்துல இயேசு வந்ததுனால இயேசுவை ஏற்றுக்கொண்டால் எல்லாவற்றிலும் உயர்ந்து விடலாம் என்று சொல்லி. ஒருவேளை வசதி வாய்ப்புகள் எல்லாம் உலகமும் நமக்கு கொடுக்கும், உலகத்தில் நம்மால் சம்பாதிக்க முடியும். ஆனால் கிறிஸ்துவின் மூலமாய் மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற மிக உன்னதமான பரிசு என்னவென்று சொன்னால், மரித்து கிடந்த ஆத்மாவை உயிரோடு மாற்றுகின்றார். அந்த மாற்றம் கிறிஸ்துவின் பிறப்பால் உண்டானது. கிறிஸ்து இல்லை என்று சொன்னால் மனித ஆத்மாவுக்கு விமோச்சனம் இல்லை. இந்த மாற்றத்தை நாம் எங்க பார்க்கிறோம், கிறிஸ்துவினுடைய பிறப்பில. மனித வாழ்க்கைக்கு மாத்திரம் அல்ல, வெளியரங்கமான வாழ்க்கைக்கு மாத்திரம் கிறிஸ்தவம் அல்ல, மனிதனுடைய ஆத்மாவிலும் மாற்றத்தை ஆண்டவர் உருவாக்குகிறார். பார்த்தீங்கன்னா இயேசுவை கண்ட சிமியோனுடைய வார்த்தையை பாருங்கள். லூக்கா 1:25 25வது வாசியுங்கள். லூக்கா 2:25. அப்பொழுது சிமியோன் பிரியமானவர்களே, இயேசுவை கண்ட வயது முதிர்ந்த ஒரு ஞானி, ஒரு நீதிமான், தேவ பக்தி உள்ளவர், இயேசுவின் வருகைக்காக நீண்ட நாட்களாக காத்திருக்கிறார். இப்பொழுது இயேசுவை கண்டான். கண்டவுடன் அவருடைய வார்த்தையை பாருங்கள், 28வது வசனம்.
அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர்.
பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தை பாருங்கள், இயேசுவை தன்னுடைய கரங்களில் ஏந்தி கொண்டு சொல்கிறான், உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறேன். இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, இப்பொழுது சமாதான, நான் உண்மையான சமாதானத்தை கிறிஸ்துவை கண்டதினால் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறான். ஏன் தெரியுமா, ஒருவேளை அவன் நீதிமானாக இருந்திருக்கலாம், ஒருவேளை அவன் எல்லாராலும் மதிக்கப்பட்டவனாக இருந்திருக்கலாம், நீண்ட வயது வாழ்ந்து வயது முதிர்ந்த நிலையில் இருந்திருக்கலாம், ஆனால் அவனுக்குள்ள இருந்த ஆத்துமா கிறிஸ்துவை கண்ட மாத்திரத்தில் மாற்றம் அடைந்தது. அவருடைய ஆத்மாவில் மாற்றம் அடைந்தவுடன் சொல்லுகிறான், இப்பொழுது சமாதானத்தோடு மத அடியானை போக பண்ணுகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் பிறப்பு என்ன செய்தது என்று சொன்னால் மனிதனுடைய ஆத்மாவில் மாற்றத்தை உண்டாக்குகிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய ஆத்மா என்ன செய்யப்படுகிறது, புதுப்பிக்கப்படுகிறது. 1 பேதுரு 1:22 சொல்லுகிறது, வாசியுங்கள். 1 பேதுரு 1:22
நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய்
உங்கள் ஆத்மாக்களை என்ன செய்த சுத்தமாக்கி கொண்டவர்களாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆத்மா என்ன செய்யப்படுகிறது பாருங்க, சுத்தமாக்கப்படுகிறது. இந்த சுத்த இருதயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று சொல்கிறார். அப்போ ஆத்மா மாற்றம் அடைவது கிறிஸ்துவினுடைய பிறப்பால் என்பதுதான் நாம் இதிலே கண்டுகொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த சரீரமும் இந்த உலக வாழ்வும் ஒரு நாள் முடிந்து போனாலும் நித்திய நித்திய காலமாய் தேவனோடு வாழும் வாழ்விற்கு அடித்தளமாய் இருக்கிற ஆத்மா கிறிஸ்துவின் வருகையால் மாற்றம் அடைந்தது. ஒருவேளை வெளியரங்கமாய் சரீர பிரகாரமான மாற்றம், மனிதனுடைய சிந்தனையில் மாற்றம், மனிதனுடைய ஆத்மாவில் ஒரு முழுமையான மாற்றம் கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் அவதரித்ததினால். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 2014 கிறிஸ்துமஸ் காலங்களில் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை அனுபவிக்கிற நீங்களும் நானும் ஒருவேளை சரீர பிரகாரமாக மாற்றம் அடைந்திருக்கிறோமா, ஆத்மாவில மாற்றம் அடைந்திருக்கிறோமா, நம்முடைய சிந்தனையில் மாற்றம் இருக்கிறதா? அப்படி ஒரு மாற்றம் இருக்கும் என்று சொன்னால் கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கம் நிறைவேறுகிறது. அப்படி ஒரு மாற்றம் இல்லை என்று சொன்னால் ஒருவேளை நாம் மாற்றத்தை பெறுவதற்கு கர்த்தர் இன்றும் நமக்கு என்ன செய்கிறார், கிருபை செய்கிறார். நாம் கிறிஸ்து பிறப்பினால் ஏற்பட்ட மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம், தொடர்ந்து கிறிஸ்துவுக்காக வாழ்வோம். கிறிஸ்துவானவர் நம்மை தொடர்ந்து பிறப்பின் மகிழ்ச்சியினால் நம்மை நிரப்புவாராக. ஆமேன்.